நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
நம்ம ஆஸ்திரேலியா.
படைப்பவர்
சங்கர் ஜெயபாண்டியன்.
எலின் மிச்சல் எழுத்தாளர் விருது. எலின் மிச்சல் ரைட்டிங் அவார்ட் இஸ் அன் ஆஸ்திரேலியன் ரைட்டிங் காம்படிஷன் ஃபார் ஸ்டோரிஸ் செட் இன் ரூரல் லேண்ட்ஸ்கேப். எலின் மிச்சல் எழுத்தாளர் விருது என்பது கிராமப்புற நிலப்பரப்பில் அமைக்கப்பட்ட கதைகளுக்கான ஆஸ்திரேலிய எழுத்து போட்டியாகும். எலின் மிச்சலின் படைப்புகளை முன்னுதாரணமாக கொண்டு எழுத்தாளர்களை தங்கள் கதைகளை பகிர்ந்து கொள்ள ஊக்குவிக்கவும், கதை சொல்லும் கலைகளை உயிர்ப்புடன் வைத்திருக்கவும் இந்த எழுத்தாளர் விருது வழங்கப்பட்டு வருகிறது. இது ஆஸ்திரேலியாவின் புறநகர் பகுதிகளில், குறிப்பாக கிராமங்களில் வசிக்கும் எழுத்தாளர்களால் மட்டும் எழுதப்படுவதல்ல. நகரவாசிகள் தங்கள் கிராம அனுபவங்கள் மற்றும் கிராம வாழ்க்கையை பற்றிய தங்களது கனவுகள் பற்றியும் கதைகளாக எழுதலாம். நீங்கள் ஆஸ்திரேலியாவில் எங்கிருந்தாலும் சரி, உங்கள் கதையை நாங்கள் படிக்க விரும்புகிறோம் என்ற அறைகூவல்தான் இது. இந்த எலின் மிச்சல் எழுத்தாளர் விருதில் 2019 ஆண்டில் வெற்றி பெற்ற கதையைத்தான் நாம் இந்த மாதம் கேட்கப் போகிறோம். இந்த மாதம் நாம் கேட்கவிருக்கும் சிறுகதை த லக்கி கபிள் பை டிக்ஸி கோட்டஸ். டிக்ஸி கோட்டஸ் விக்டோரியாவின் மாநில தலைநகரான மெல்பனுக்கு 400 கிலோமீட்டர் வடகிழக்கில் உள்ள அப்பர் மூரே என்ற இடத்தில் பிறந்தவர். இவர் அவ்வப்போது மெல்பனில் வந்து வசித்து வந்தவர். இவர் 31 ஆண்டுகள் ஆங்கில ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றிருந்தார். தனது நேரத்தை குடும்பம், பண்ணை, தோட்டம், வாசிப்பு மற்றும் எழுத்துக்களுக்காக தற்பொழுது செலவிட்டு வருகிறார். இவருடைய எழுத்து இவருக்கு நிலத்தின் மீதான அன்பு மற்றும் இவருக்கு உறவுகளின் மீதான ஆர்வம் ஆகியவற்றால் ஈர்க்கப்பட்டுள்ளது. த லக்கி கபிள், அதிர்ஷ்ட ஜோடி. கதை சுருக்கம். அஸ்தமிக்கும் சூரியனின் ஒளியானது பள்ளத்தாக்கு முழுவதிலும் தங்கத்தால் ஆடை விரித்ததைப் போல காட்சியளித்தது. அவள் தனது அன்றைய கடமைகளை முடித்து நிம்மதியாக நிமிர்ந்தாள். அவன் தான் வாங்கிய நிலத்தில் கடுமையாக உழைத்தான். இன்று இரவுக்குள் குறைந்தபட்சம் அவர்கள் கடன் வாங்கிய அவர்களது எல்லா எதிர்பார்ப்பும் மற்றும் நம்பிக்கைக்கும் உறவிடமான இந்த இடத்தை சுற்றி வேலியை பாதுகாப்பிற்காக நிலைநிறுத்தியாக வேண்டும். இந்த கடினமான குளிர்காலத்தில் தம்பதியராகவே வீடு கட்டி வரும் அவர்கள் பக்கத்தில் ஒரு சிறிய குடில் அமைத்து குளிரிலிருந்து பதுங்கியிருந்தனர். அந்த குடிசை அவர்களின் அன்பால் மட்டுமே சூடேறியது. இருவரும் ஒருவருக்கு ஒருவர் உறுதுணையாய் இருந்தனர். முதல் துயரம் அவர்களது திருமண வாழ்வில் 2ஆம் ஆண்டில் அவர்களை தாக்கியது. அவள் மிகவும் கவனமாகவும் நம்பிக்கையுடனும் சுமந்த குழந்தை உள்ளூர் மருத்துவமனையில் இறந்தே பிறந்தது. மறுநாள் காலையில் அவள் விசாரித்த போது அவளுக்கு பிறந்தது ஒரு பெண் குழந்தை என்றும் அது இறந்து பிறந்ததாகவும் செவிலியர் அவளிடம் சொன்னார்கள். தன் குழந்தையை ஒருமுறை கூட கண்ணால் பார்க்க முடியவில்லையே, கைகளால் ஏந்த முடியவில்லையே என்ற எண்ணம் அவள் உடல் முழுவதும் பரவிய வலியினை மேலும் உணரச் செய்தது. எல்லா காயத்திற்கும் காலத்திடம் மருந்திருக்கும். அடுத்த சில மாதங்களில் மெதுவாக துயரத்தை அவளுடன் சுமக்க கற்றுக்கொண்டாள். அவள் மீண்டும் செயல்பட ஆரம்பித்தாள். அவர்களது வீடு படிப்படியாக வடிவம் பெற்று வந்தது. கிறிஸ்மஸ் விடுமுறைக்கு முன் வீடு தயாராக இருக்கும் என்று அவளது கணவன் நம்பிக்கையுடன் கணித்தான். ஒரு அமைதியான மகிழ்வுடன் அவள் மீண்டும் கருவுற்று இருப்பதை உணர்ந்தாள். குழந்தை பிறந்தது, ஆனால் மீண்டும் தாமதமானதால் சுவாசிக்க தவறியது. செவிலியர்களிடம் அவள் சொல்லியிருந்தால், இந்த முறை என்னவாக இருந்தாலும் நான் அதை பார்க்க விரும்புகிறேன், எதுவானாலும் சரி. ஒரு வெள்ளை போர்வையில் போர்த்தப்பட்டு அவளிடம் அழைத்து வந்தனர். அவனை கைகளால் ஏந்திய போது தன்னுள் ஒரு பிரளயம் வெடித்ததைப் போல உணர்ந்தாள். இந்த பிஞ்சு முகத்தில் தன் கணவனின் அமைப்பை பார்த்தபோது தானும் கொஞ்சம் இறந்ததாகவே தோன்றியது அவளுக்கு. அவளால் தான் கணவனிடம் கூட பேச முடியவில்லை. இருவரும் தனித்தனியே தனிமையில் வாழ்ந்தனர். காலப்போக்கில் எல்லாம் சரியாகும் என்று அவர்களின் உறவினர்கள் இவர்களை சில நாட்கள் வேறு இடத்தில் செல்லும்படி அறிவுரை கூறினார்கள். அவர்கள் கடற்கரைக்கு சென்று மணலில் அமர்ந்து கடல் அலைகளை ஒன்றின் பின் ஒன்றாக வருவதை பார்த்தார்கள். தனக்காக இல்லாவிட்டாலும் தன் கணவனுக்காக வேணும் தான் மீண்டும் வாழ வலிமை பெற்றுவிட்டதாக காமிக்க முயற்சித்தாள். ஆனால் தான் எவ்வளவு முயன்றாலும் அவன் முகத்தில் அவள் மிகவும் ரசித்த அந்த சிரிப்பை மீண்டும் தன்னால் கொண்டு வரவே முடியாது என்று அவளுக்கு தெரிந்தே இருந்தது. ஒரு நாள் அவர்கள் தங்கியிருந்த விடுதியின் பக்கத்து அறையில் தங்கியிருந்தவர்கள் இவர்களை பார்க்க வந்தார்கள். இவள் தேநீர் தயாரித்து அவர்களுடன் சகஜமாக உரையாட முயன்றாள். வந்தவர்கள், நீங்கள் இங்கே மிகவும் அழகான ஒரு காட்சியை கொண்டுள்ளீர்கள் என்று கூறினார்கள். விடுதியின் ஜன்னல் வழியாக அவள் அதை பார்த்து புன்னகை புரிந்தபடி, ஆம், மிகவும் அழகாக உள்ளது என்றாள். ஆனால் என்று அவள் எண்ணியதை, அவள் மனதில் உள்ளதை, காற்றிடம் அவள் பேசியதை அவன் புரிந்து கொண்டான். பின்னர் பக்கத்து அறையினர் சென்றதும் அவள் வீட்டுக்கு செல்ல விரும்புவதாக அவள் கணவனிடம் கூறினாள். நான் மீண்டும் மலைகளை பார்க்க விரும்புகிறேன் என்றாள் அவள். அவன் சில காலமாக கேட்க விரும்பிய சொற்கள் இவைதான். அன்று மாலையே அவர்கள் திரும்பினார்கள். திரும்பிய போது அவர்களின் வீடு இருந்த பள்ளத்தாக்கு அசாதாரணமான அழகு அவர்களின் கண்ணுக்கு முன்னால் விரிந்து அவர்களை வரவேற்றது. அவள் சில நாட்களாக கடற்கரையில் செலவிட்டதில் அவள் மனநிலை பல மடங்கு சிறந்திருப்பதை அவனால் சொல்ல முடிந்தது. அவர்கள் வாழ்க்கை நிதானமாக செழிக்க தொடங்கியது. கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களது வாழ்க்கையில் மகிழ்ச்சி எட்டி பார்த்தது. ஆனால் அந்த கோடை காலம் இயற்கையின் கோபத்தை புஷ்ஃபயர் வடிவத்தில் கொண்டு வந்தது. இடைவிடாமல் எரியும் அந்த காட்டு தீயிற்கு காற்றும் உதவி செய்தது. இந்த தீ ஒரு மணி நேரத்திற்கு 100 கிலோமீட்டர் வேகத்தில் பயணித்து சில மணி நேரங்களுக்குள்ளாகவே 10,000 ஹெக்டேர் பிரதான பண்ணை நிலத்தை அழித்தது. அவர்கள் தீவிருவதை பார்த்தவுடன் பண்ணை விலங்குகளை காப்பாற்ற விரைந்தார்கள். ஆனால் பல கால்நடைகள் ஏற்கனவே தீயிக்கு இரையாகி இறந்து இருந்தது. அவர்களின் மற்ற செம்மறியாடுகளும் ஏனைய விலங்குகளும் எப்படியாவது பிழைத்தால் போதும் என்று அவர்கள் அனைத்து வாயில்களையும் திறந்து விட்டார்கள். வெப்பத்தின் வெறியாட்டத்தை ஒருபோதும் மனிதனால் கற்பனை கூட செய்ய முடியாது. எல்லாவற்றையும் தனக்குள் ஒடுக்கிக் கொள்ளும் இறுதியை உணர்த்தும் நிலையாமையின் சக்திக்கு ஒருபோதும் மனிதனால் தயாராக இருக்க முடியாது. அவர்கள் தோட்ட வேலியில் எல்லைகளை பாதுகாக்க தங்களால் இயன்றவரை போராடினார்கள். அவர்களின் சிறிய குடிசையில் தீப்பற்றி எரிவதை பார்த்தார்கள். நொடிக்கு ஒரு முறை ஒருவர் முகத்தில் மற்றொருவர் இருக்கும் தண்ணீரை தெளித்துக் கொண்டார்கள். அவளுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டது. எரியும் மரத்துண்டு அவன் மேல் விழுந்து அவன் மயங்கி விழுந்தான். கிட்டத்தட்ட கொல்லப்பட்டான். எல்லாம் முடிந்துவிட்டது என்று நினைக்கும் நேரத்தில் காற்றின் திசை மாறியது. எங்கிருந்தோ உதவிக்கு மனிதர்கள் சிலர் ஓடி வந்தார்கள். அவர்கள் இருவரும் காப்பாற்றப்பட்டனர். ஆனால் அவள் கணவன் பலத்த காயத்துடன் மரண தருவாயில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். அடுத்த சில நாட்கள் மருத்துவமனையில் படுக்கையில் அவனது அசைவற்ற உடலை இமைக்காமல் பார்த்திருந்தாள். அவனது முகம் மிகவும் வீங்கியிருந்தது. அவனது தலை கிட்டத்தட்ட முழு தலையணையும் எடுத்து கொண்டதாக தோன்றியது. மருத்துவர்களும் செவிலியர்களும் தொலைவில் தங்களுக்குள் பேசி நம்பிக்கையில்லாமல் தலையசைப்பதை அவள் பார்த்தாள். செத்துராத, அவன் காதில் ரகசியமாக சொன்னாள். தயவு செய்து செத்துராத. கண்களில் வழியும் கண்ணீரை துடைத்துக் கொண்டே அவன் காதில் மெல்லச் சொன்னாள். என்னை தனியா விட்டுட்டு போயிடாத, நீ போகக்கூடாது. அவளுக்கு அவன் முயற்சி செய்தால் போதும். அவன் முயற்சித்த எதையும் அவன் பாதியில் விட்டதில்லை. எத்தனை நாட்கள் என்று இவள் எண்ணிக்கை இழந்த பிறகு, மற்றவர் நம்பிக்கை இழந்த பிறகு மனம் தளராமல் அவனுடன் பேசிக்கொண்டே இருந்தாள். முயற்சி செய், எனக்காக முயற்சி செய். அனைத்து முரண்பாடுகளுக்கும் மத்தியிலும் என்னுள் 3வது முறையாக வளர்ந்து வரும் நம் குழந்தைக்காக முயற்சி செய். மூடியிருக்கும் அவன் கண்களுக்குள் கருவெளிகள் அசைந்ததாக அவள் நினைத்தாள். பிறகு மெதுவாக அவன் கண்ணம் வழி வழிந்த கண்ணீர் அதை உறுதி செய்தது. அவன் உதடுகள் மெல்ல மேலெழுந்தது. மெல்ல அவளை பார்த்து சிரித்தான். நாட்கள் சில ஓடின. அவன் நன்கு குணமடைந்தான். இம்முறை அணுவளவும் எதையும் அலட்சியப்படுத்தாமல் வீட்டிலிருந்து 150 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் ஒரு மருத்துவமனையில் அவள் சேர்க்கப்பட்டாள். செவிலித்தாய் குழந்தையை மிக கவனமாக பெற்றோர் கையில் கொடுத்து மெதுவாக எச்சரித்தாள். இவள் ஒரு தேவதை. புன்னகைத்தபடி நிமிர்ந்து இருவரையும் பார்த்து, பறந்துவிடப் போகிறாள் பார்த்து என்றாள். வார்த்தைகள் பாறாங்கல்லை போல விழுந்தன. அவன் தன் மனைவியிடம் ஒரு அடி நெருங்கி சென்றான். அவள் குழந்தையை கவனமாக பெற்று இறுக்கமாக பற்றி கொண்டாள். ஒருபோதும் அவர்கள் ஒருவரை ஒருவர் கண் பார்த்தனர். மீண்டும் ஒருபோதும் அவர்களிடமிருந்து இதை எதுவும் எவரும் எடுத்துக்கொள்ள முடியாது. அவர்கள் தங்கள் மகளுக்கு ஜாய் என்று பெயரிட்டனர். டிக்ஸி கோட்டஸ் அவர்களது இந்த லக்கி கப்புள் என்ற கதையை வாசித்து முடித்தவுடன் நமக்கு ஞாபகம் வருவது இந்த கதையின் தலைப்பு தான், த லக்கி கப்புள். ஏன் இந்த ஆசிரியர் இந்த தலைப்பை தேர்வு செய்ய வேண்டும்? கார்ல் மார்க்ஸ் மற்றும் ஜென்னி மார்க்ஸின் வாழ்க்கை வரலாறு உடனடியாக மனதிற்கு வந்தது. மாற்றத்திற்கான விதையை மண்ணில் விதைக்க முற்பட்ட அந்த மாமேதை பொது உடைமையின் தந்தை கார்ல் மார்க்ஸ், அவருடைய அடுத்த வீட்டு பெண் ஜென்னி. கார்ல் மார்க்ஸும் ஜென்னியும் சந்தித்த வாழ்க்கை ஏறக்குறைய இந்த கதையில் வரும் சம்பவங்களைப் போலவே தான் இருக்கும். அவர்களது குழந்தை இறந்துவிட குழந்தைக்கு மருந்து வாங்க பணம் இல்லாமல் போராடிய போது அனைத்து போராட்டங்களிலும் கார்ல் மார்க்ஸுக்கு உடனிருந்தது ஜென்னி மார்க்ஸ் மட்டுமேதான். அனைத்து போராட்டங்களிலும் இந்த தம்பதியினர் ஒருவருக்கு ஒருவர் உறுதுணையாய் இருந்ததால் மட்டுமே இவர்களை த லக்கி கப்புள் என்று சொல்ல முடியுமோ என்ற எண்ணம் எழுந்தது. மருத்துவமனையில் இந்த கதையின் நாயகன் அனுமதிக்கப்பட்ட போது அவன் இறந்துவிடக்கூடாது என்று இறைவனை படிக்கும் நாம் வேண்டுவதைப் போல இந்த கதையின் நகர்வு மிகவும் அருமை. சுந்தர் ராமசாமி அவர்களின் குழந்தைகள் பெண்கள் ஆண்கள் என்ற நாவலில் வரும் லட்சம் என்ற கதாபாத்திரம் அவன் தெரு ஓரங்களில் படுத்து உறங்கும் ஒரு ஏழை சிறுவன். அவன் சிறு வயதிலேயே இறந்து விடுவான். அந்த நாவலை வெளியிட்டு ஜெயகாந்தன் அவர்கள் பேசுகையில் அவர் சொன்னார், நிஜ வாழ்வில் மனிதன் இறந்து போவதை ஏற்றுக்கொள்ள முடிகிற என்னால் ஏனோ நாவல்களில் வரும் கதாபாத்திரங்கள் இறந்து போவதை என்னால் தாங்கிக் கொள்ளவே முடிவதில்லை, அதுவும் சிறுவர்கள் இறந்து விடுவதை என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை என்று ஜெயகாந்தன் கூறினார். அதுபோல இந்த கதையில் வரும் கதாபாத்திரம் இரண்டு முறை குழந்தைகளை தவறவிட்டு அந்த தம்பதியர்கள் ஒருவருக்கொருவராக மட்டுமே இருந்து வாழ்ந்து வரும்பொழுது அதில் ஒருவன் இறந்து விடக்கூடாது என்ற எண்ணம் வாசகனாகிய ஒவ்வொருவனையும் இயங்க வைப்பது எழுத்தாளரின் நடைக்கு உச்ச பாராட்டுக்கள். மற்றும் ஒரு கருத்து இதில் நான் கவனித்தது, அந்த காட்டுத்தீ வருகையில் அவர்கள் விலங்குகள் அனைத்தையும் எப்படியாவது பிழைத்தால் போதும் என்று அனைத்து வாயில்களையும் திறந்து விடும்போது அந்த நேரத்தில் மனிதநேயம் உச்சத்தில் உயர்ந்து நிற்பதாகவே இந்த கதையின் போக்கு அமைந்திருந்தது. இன்னும் பல சுவாரஸ்யங்களான திருப்பங்களோடு இந்த கதை இருந்தது. இதை தமிழில் மொழிபெயர்த்து உங்களுக்கு வழங்கியதில் மிக்க மகிழ்ச்சி. நன்றி.
நம்ம ஆஸ்திரேலியா.
படைத்தவர்
சங்கர் ஜெயபாண்டியன்.
விருப்பம் பகிர்வு கருத்து பதிவு லைக் ஷேர் காமெண்ட் SBS தமிழின் Facebook.